வணக்கம் டாக்டர் குணா ஐங்கரன் அவர்களே.
வணக்கம் மகேஸ்வரன் பிரபாகரன்.
உங்களுடைய சேவைகளை பற்றி அறிந்து இந்த செவ்வியை எடுப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். முதலில் உங்களுடைய பின்னணி பற்றி சற்று சொல்லுங்களேன்.
நான் மலேசியாவில் பிறந்த நான் மலேசியாவில் தான் படித்து மலேசியாவில் தான் வாழ்ந்த நான் 1989 ஆஸ்திரேலியாவுக்கு போனோம் குழந்தைகளோடு. எனக்கு 4 குழந்தைகள். ஆஸ்திரேலியா அடிலேட்டில் ஒரு 20 வருஷம் நான் இருந்தேன் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும். அடிலேட்லேயும் ஒரு இயக்கம் இருந்தது, சிலான் டெம்பிள் அசோசியேஷனில். அந்த சிலான் டெம்பிள் அசோசியேஷன் எங்களோட தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் ஸ்கூல் ஒன்று நடத்தி கொண்டு வந்ததில் நான் ஒரு டீச்சராக இருந்தேன். அங்கே நிறைய சேவைகள் செய்யும் சாய்பாபா குரூப்லேயும் சேவைகள் செய்திருந்தேன். 1991 ஒரு ஸ்ருதி அண்டு ஒரு மியூசிக்கல் குரூப்பை நான் ஆரம்பித்தேன். அதில் சவுத் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஆரம்பித்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் யூனிவர்சிட்டி அடிலேட் உள்ள ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு கிழமைக்கு ஒருக்கா இந்த தமிழ் மியூசிக்கை நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணினோம். நான் ஒரு மருத்துவர் பை ட்ரைனிங். எங்கள் மலேசியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் வேலை செய்தேன். பப்ளிக் ஹெல்த்தில் பப்ளிக் ஹெல்த் மூலமாக தான் நான் கிளினிக்கில் வேலை செய்தேன். 1989 நான் ரிட்டையர் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கே நான் மருத்துவராக வேலை செய்யவில்லை.
நீங்கள் இப்படியாக மிகவும் ஒரு சுறுசுறுப்பான பிஸியான காலகட்டத்தில் இப்பொழுது பல குழந்தைகள், இலங்கை தமிழ் குழந்தைகள், போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இங்கே மலேசியாவில் உதவிகள் பல செய்து வருகின்றீர்கள். அந்த பின்னணி பற்றி சொல்லுங்களேன். உங்களுடைய பாடசாலை, அதில் எத்தனை தமிழ் குழந்தைகள் படிக்கின்றார்கள், அதில் எத்தனை பேர் இலங்கையில் நடைபெற்ற போரினால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்து படிக்கின்றார்கள் என்பதை பற்றி சொல்லுங்களேன்.
2009 அந்த போர் முடிந்த பிறகு மலேசிய தமிழர் சிலான் தமிழர்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு அமைச்சது, இயக்கத்தை அமைத்தார் தமிழ் ஃபாரம் மலேசியான்னு சொல்லி. தமிழ் ஃபாரம் மலேசியா 2010 மேல கவர்னர் மலேசியா மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஹியூமனிடேரியன் ஒர்க் செய்கிறதுக்காண்டி இந்த அமைப்பு அமைச்சது. அதில் வந்து பிரசிடெண்டாக இருக்கிறவர் டாக்டர் ஐங்கரன் நாகலிங்கம். அது மூலமாக இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள், அந்த டிஸ்பிளேஸ் பண்ண தமிழ் மக்களுக்கு எப்படி உதவுவோம் என்று சொல்லி நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நிறைய ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க், அந்த விமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்டுக்கு இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லி நிறைய உதவி செய்து கொண்டு வந்திருந்தோம். அந்த நேரம் மலேசியாவிலும் நிறைய டிஸ்பிளேஸ், ஸ்ரீலங்கன் தமிழாக்கள், சிலான் தமிழாக்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு இல்லாட்டி வன்னியை விட்டு கேம்பை விட்டு இங்கே அகதியால் வந்திருக்கிற சமயம் அவருடைய குழந்தைகளுக்கு பெற்றோர் எங்களை சந்தித்து அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு பள்ளி அமைக்க அனுமதி காட்டி நாங்கள் அதை அமைச்சு இப்போ ஒரு 80 தமிழ் ஸ்ரீலங்கா தமிழ் குழந்தைகளுக்கு ஒரு பள்ளி நடத்தி கொண்டு வர்றோம் 2010.
அந்த குழந்தைகளை பற்றி சொல்லுங்களேன். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, எப்படியான உதவிகள் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்று?
அம்மா மார்களுக்கு ரொம்ப கவலை என்ற அந்த பிள்ளைகள் வந்து அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி இங்கே வந்து அவைகளுக்கு படிப்பு இல்லாமல் பிள்ளைகள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்த குழந்தைகள், படிப்பில் ஆர்வம் உள்ள குழந்தைகள். இப்போ 2010 மேல ஆரம்பித்து இப்போ ஒரு 9 குடும்பத்துக்கு நாங்கள் பள்ளி நடத்தி கொண்டு வருகிறோம்.
உங்களுடைய பள்ளியில் ஈழக் குழந்தைகள், அதாவது தமிழ் இலங்கை குழந்தைகளை தவிர பிற குழந்தைகளும், அதாவது அகதியாக தேவை உடன் வந்த குழந்தைகளையும் சேர்த்திருக்கின்றீர்கள், அந்த பின்னணி பற்றியும் சொல்லுங்களேன்.
இந்த ஸ்கூலை நாங்கள் கொண்டு நடத்துகிறது வந்து யூஎன்எஸ்சிஆர் சப்போர்ட்டோட தான் நாங்கள் கொண்டு நடத்துகிறோம். யூஎன்எஸ்சிஆர் வந்து எங்களுக்கு அவ்வளவு பண உதவி கொடுக்கல. இந்த யாழ்ப்பாணத்து மலேசிய யாழ்ப்பாணத்து தமிழர் தான் இந்த பாடசாலையை கொண்டு நடத்தினேன். அவர் சப்போர்ட்டோட தான் நான் இந்த பாடசாலையை நடத்தி வருகிறேன். ஆனால் யூஎன்எஸ்சிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. டீச்சர்ஸுக்கு யூஎன்எஸ்சிஆர் ட்ரைனிங் கொடுத்து நாங்களும் ட்ரைனிங் கொடுத்து இந்த பாடசாலையை நடத்திட்டு வரோம். இந்த பாடசாலை ஒரு நல்ல ஸ்கூல் மாதிரி, ஒரு ப்ராப்பர் ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு வர்றதால யூஎன்எஸ்சிஆர் வந்து எங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்து மற்ற அகதிகளுக்கும் நான் உதவி காட்டுவேல் அவையிலையும் இந்த ஸ்கூலில் எடுத்து அவையிலுக்கும் பாடத்தை போதிக்க சொல்லி எங்களுக்கு அனுமதி கேட்டவேல். அதில் இப்போ எங்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து அகதிகள் பிள்ளைகள் வருகினோம். ஆனால் கூட வந்து மியான்மர்லேருந்து அந்த ரோஹிங்க கம்யூனிட்டின் அவையில் படிப்பில் ஆக குறைந்து உள்ள குழந்தைகள் அவையிலுக்கும் இப்போ இந்த பாடசாலையில் எனக்கு 180 பிள்ளைகள் படிக்கிறார்கள்.
அதில் அதிகமானவர்கள் இலங்கை தமிழ் குழந்தைகள்.
அதிகமானவர்கள் வந்து இலங்கை தமிழ் குழந்தைகள். இந்த நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கல டீச்சர்ஸ் எல்லாம் மலேசியன் டீச்சர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் அகதிகளாக இருந்த பெற்றோர்கள் சில பேர் டீச்சர்ஸாக இருந்தவர்கள் அவையில் எடுத்து தான் இந்த ஸ்கூலை நான் நடத்தி கொண்டு வரேன். எல்லாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்த டீச்சர்ஸ்.
நேர்கள் இணைந்திருப்பது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. மலேசியாவில் ஈழத்தமிழ் அகதிகள் குழந்தைகளுக்கென 2010 இருந்து பாடசாலை ஒன்றினை நடாத்தி வருகின்ற தமிழ் ஃபோரம் மலேசியா அமைப்பின் டாக்டர் குணா ஐங்கரன் அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கின்றோம்.
அடுத்ததாக இங்கே இலங்கையில் இருந்து வந்த ஈழத்தமிழ் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவிகள் செய்து வருகின்றீர்கள். இங்கே அகதியாக வந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லுங்கள். இங்கே சுமார் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்று அறிந்திருக்கின்றீர்களா?
UNHCR மூலமாக அறிஞ்ச தொகை வந்து 5000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் UNHCRோட. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு லெட்டர் உண்டு UNHCR மூலமாக எடுத்து 16000 அகதிகள் ஸ்ரீலங்கா அகதிகள் இருக்கணும். அதில் முஸ்லீமாக்கள் கிறிஸ்டினாக்கள் இந்துவாக்கள் எல்லாம் சேர்ந்து 16000 அகதிகள் இருப்பினோம் இங்கே மலேசியாவில்.
இந்த 16000 பேரும் 2009 யுத்தத்தின் பின்னர் வந்தவர்களா?
90% சொல்லலாம் யுத்தத்துக்கு பிறகுதான் வந்தவெல்லண்டு.
அப்படியான அகதிகளுக்கு UNHCR அமைப்பு உதவி செய்து வருகின்றது. அவர்கள் பகல் நேரங்களில் வேலைகள் ஏதாவது செய்கின்றார்களா, அல்லது எப்படி தமது வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள்?
மலேசியா வந்து அந்த இட்ஸ் நாட் எ சிக்னட்ரி டு த ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஆகையால் UNHCR மூலமாக தான் இந்த அகதிகளுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது. அவையில் ஆஃபிஷியலாக இங்கே வேலை செய்ய முடியாது, ஏன்னா லீகலி தி ஆர் நாட் அக்செப்டட். ஆனால் மலேசியன் கவர்மெண்ட் கொஞ்சம் சிம்பத்தட்டிக் ஆன கவர்மெண்ட், தே அலாவ் தெம் டு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் வந்து வீட்டில் போய் வேலை செய்கிறது, டொமஸ்டிக் ஹெல்ப் மாதிரி, செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி. சில பேர் பகலில் வேலை செய்ய விரும்பலைன்ற பயத்தால் நைட் டைமில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் தி எம்ப்ளாய்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ். சின்ன சின்ன டெய்லி பேட் ஜாப்ஸில் இருக்கணும். ஒரு மாதத்துக்கு 1000 வள்ளிக்குள்ளே அவளுக்கு சம்பளம். ஆனால் எப்படி தங்கி இருக்கிறாங்களா, இந்த லோ காஸ்ட் ஹவுசிங்கில் ஒரு வீடு எடுத்து ஒரு ஃப்ளாட் எடுத்து 2-3 குடும்பங்கள் சேர்ந்து வாழ்ந்து அந்த ரெண்டெல்லாம் ஷேர் பண்ணினேன்.
அவர்களுக்கு இங்கு வேறு உதவிகள், அதாவது ஏதாவது அமைப்புகள் உதவி செய்கின்றனவா?
தமிழ் ஃபாரம் உதவுது. ஆனால் இண்டிவிஜுவல்ஸ் எங்கள் யாழ்ப்பாண தமிழர் நிறைய பேர் இருக்கணும். அவையில் அப்ரோச் பண்ணால் இண்டிவிஜுவலாக எங்களோட யாழ்ப்பாண தமிழர் மலேசியன் யாழ்ப்பாண தமிழர்கள் நிறைய உதவினோம். அவைகளுக்கு இண்டிவிஜுவலாக உதவினோம், லைக் ஸ்பான்சரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு, இந்த வாட் யூ கால் தட் விமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ஸ், த சிங்கிள் பேரண்ட்ஸுக்கு மாதத்துக்கு ரேஷன் கொடுக்கறது, துணிமணிகள், புத்தகங்கள், அந்த மாதிரி உதவி. அப்புறம் மெடிக்கலுக்கு இண்டிவிஜுவலாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினால் மெடிக்கல் பண உதவி, அந்த மாதிரி உதவி செய்து கொண்டிருக்கிறேன்.
இவர்கள் இங்கே இருக்கும்போது அவர்களுக்கு எப்படியான உதவி அதிகம் தேவைப்படுது?
வேலை வாய்ப்பு தேவை, ஏன்னா அந்த பணம் இல்லாட்டி வாழ்கிறது இங்கே கஷ்டம். வேலைக்கு தான் கூட சீக்கிங் ஹெல்ப் ஃபார் ஜாப்ஸ். மற்றது பிள்ளைகளுக்கு படிப்பில் தங்குறதுக்கு இடம், ஏன்னா அந்த மாதிரி உதவி. ஆனால் மெடிக்கல் ஹெல்ப் அதான் நிறைய, சில பேர் வந்து இங்கே ப்ரெக்னெண்டாக இருந்து டெலிவரி ஹாஸ்பிட்டல் போனால் மினிமம் $800 கொடுக்க வேணும் ஒரு 2 days ஸ்டேக்கு. தே நீட் ஹெல்ப் ஃபார் தட் வித் மெடிக்கல் சப்போர்ட். UNHCRம் மெடிக்கல் சப்போர்ட் இஃப் ஒரு அகதி என்று சொன்னால் UNHCR வில் கம் அண்ட் கிவ் தம் 50% சப்போர்ட். இல்லாட்டி இண்டிவிஜுவல் மலேசியன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் தான் அவைகளுக்கு அந்த சப்போர்ட். இதுதான் அவைகளுக்கு தேவை முக்கியமானது, பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, வீடு வசதி.
ஆனால் இவை இப்படியே எவ்வளவு காலம் என்று இருக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் மலேசிய அரசாங்கம் எந்தவித உதவிகளையும் அவர்களுக்கு கொடுக்காது. ஏனென்றால் அவர்கள் அந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷனில் இல்லாதபடியால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இல்லை அவர்களுக்கு. ஆனால் இவர்களுக்கு என்ன நடக்கும்? வேறு ஏதாவது ஒரு நாடு அவர்களை ஏற்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்களா, அல்லது என்ன நடக்கும் வருங்காலங்களில்?
நிறைய அகதிகள் இங்கு விரும்பின வேறு ஊருக்கு போகிறதுக்கு விரும்பினார்கள். ஆனால் மற்ற கண்ட்ரி மற்ற நாடு வந்து அவளுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், இல்லாட்டி அவள் போக முடியாது. ஆகையால் இங்கே சில பேர் வந்து இங்கே 7 வருஷம் கூட இருக்கணும். இப்போ ஓவருக்கு பிறகு இப்போ வந்தவையில் வந்து 5 வருஷம் இருக்கணும். அவைகளுக்கு கனடாவில் இப்போ சில பேர் போயிருக்கணும், அமெரிக்காவுக்கு சில பேர் போயிடணும். ஆனால் கூட வாய்ப்பு வந்து மியான்மாருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மியான்மாரிஸ் வந்து இப்போ இங்கே மலேசியாவில் வந்து 80,000 பேர் மியான்மாரிஸ் அந்த மியான்மாரிஸுக்கு தான் கூட வாய்ப்பு கிடைக்குது ஃபார் ரீலொகேஷன். தமிழாக்கள் அவ்வளவு இப்போ தான் போர் முடிஞ்ச பிறகு யூஎன்எஸ்ஆர் சப்போர்ட் குறைஞ்சு கொண்டு வருது. சில பேர் தே வாண்ட் தெம் டு கோ பேக் டு தி ஓன் த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின். நவ் தே சேயிங் அப்போ இப்போ இந்த போர் இல்லை, இப்போ எல்லாம் அங்கே ஓகே, திரும்பி போங்கலண்டு. ஆனால் நிறைய அகதிகள் இன்னும் பயந்து கொண்டு தான் இருக்கணும் திரும்பி போகிறதுக்கு.
அகதிகள் அதிகமாக இங்கே இருப்பதால், குறிப்பாக இலங்கை தமிழ் அகதிகள் அதிகமாக இருப்பதால் என்ன நெகட்டிவ் இம்பேக்ட், அதாவது ஏதாவது பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன?
நெகட்டிவ் இம்பேக்ட் ஒன்றும் இல்லை. பயந்து தான் இருக்கணும், இங்கே பயந்து ஒளிஞ்சு தான் இங்கே இருக்கணும். அவ்வளோ ஒரு பிரச்சனை கொடுக்காத சமுதாயம் இது. பிரச்சனை இல்லை இல்லை என்ன பிரச்சனைன்னா அவளுக்கு வேறு ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனால் அவையில் ஒரு பிரச்சனை யாருக்கும் இங்கே கொடுக்கறது இல்லை.
குறிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் என்ன நடக்கும் என்று ஒரு தெரியாத ஒரு நிலையில் பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈழத்தமிழர்கள் இங்கே.
பிரச்சனை வந்து அவளுக்கு இந்த வேலை வாய்ப்பு தான் பிரச்சனை, பண உதவி தேவை. அவளுடைய வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. என்ன இது டெம்பரரி தானே. பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லாட்டியும் அது ஒரு பிரச்சனை. படித்தாலும் பிள்ளைகளுக்கு இங்கே என்ன வாய்ப்பு கிடைக்கும், யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும், அது பிரச்சனை. ஆனால் நாங்கள் வந்து போன 2010 ஒரு 17 பிள்ளைகளை வந்து ஓ லெவல்ஸுக்கு நாங்கள் தயார்படுத்தினோம். 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு 10 பிள்ளைகள் வந்து அந்த ஓ லெவல்ஸை பாஸ் பண்ணி இப்போ 4 பிள்ளைகள் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி மலையா ப்ரைவேட் காலேஜில் 4 பேர் செய்திருக்கோம். நான் தமிழ் ஃபாரம் உதவி செய்து அவள் ஃபீஸ் கட்டினோம். 2 பேர் திரும்பி ஜாஃப்னாக்கு போய் 2 பேர் வந்து அக்கௌண்டன்சி கோர்ஸ் ஜாஃப்னா காலேஜில் செய்யணும். ஸோ 6 பிள்ளைகள் அவுட் ஆஃப் த 17 6 children have entered the university.
மிகவும் நல்ல சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய இந்த அமைப்புக்கு வெளிநாட்டில் வாழுகின்ற இலங்கை தமிழர்கள் உதவிகள் ஏதும் செய்ய வேண்டும் என்றால் அது பற்றிய விவரங்களை சொல்லுங்களேன்.
இப்போ வெளிநாட்டிலிருந்து எங்களுக்கு என்ன உதவியும் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஆனால் வெளிநாட்டிலிருந்து எங்கள்கிட்ட இன்னும் எங்கள்கிட்ட தான் பணம் உதவி கேட்கணும். நாங்கள் வந்து இப்போ வன்னியும் வவானியிலையும் நிறைய விமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். பாலர்பள்ளி வந்து நாங்கள் 150 பாலர்பள்ளி டீச்சர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 2 செஷன் ட்ரைனிங் இன்னொரு அமைப்போட யூகே அமைப்பு சரண்டிப்புன்னு சொல்லி அவளோட இணைந்து இப்போ 150-160 டீச்சர்ஸுக்கு நாங்கள் பாலர்பள்ளி ட்ரைனிங் கொடுத்துருக்கிறோம். பாலர்பள்ளி கட்டி கொடுத்துருக்கணும், ரெனோவேஷன் செய்து கொடுத்துருக்கணும். அப்புறம் வொக்கேஷனல் ட்ரைனிங் யூத்துக்கு நாங்கள் ஒரு 220 யூத்துக்கு வொக்கேஷனல் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஒரு வொக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர் இன் முல்லைத்தீவு கட்டி கொடுத்துருக்குறோம். அப்படி நிறைய உதவி நாங்கள் இன்னும் செய்து கொண்டு தான் இருக்கணும். நான் ஆனால் எங்களுக்கு மற்ற வெளிநாட்டு உதவி ஒன்றும் எங்களுக்கு இல்லை. யாரும் உதவ விரும்பினால் தமிழ் ஃபாரம் மலேசியா கான்டாக்ட் பண்ணலாம்.
நீங்கள் இப்படியான உதவிகள் குறிப்பாக ஈழத்தமிழருக்கு செய்து வந்திருக்கின்றீர்கள், உதவி தேவைப்படுகின்றவர்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் அந்த உதவி செய்வதை இட்டு என்ன எப்படி ஃபீல் பண்ணுகின்றீர்கள், எப்படி உணர்கிறீர்கள்?
அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். ஏன்டா இவள் எங்களோட சொந்தக்காரர்னு சொல்லலாம். அவைகளுக்கு உதவுறதுக்கு அவள் ஒரு கஷ்டத்தில் நாங்கள் உதவுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அது ஒரு கடமையாகவும் இருக்குது.
மிகவும் நன்றி. உங்களுடைய பணி தொடர எமது வாழ்த்துக்கள். SBS தமிழ் ஒலிபரப்புக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எமக்கு இந்த செவ்வியை தந்தமைக்காக நன்றி.
நன்றி மகேஸ்வரன் பிரபாகரன். எங்களை வந்து சந்தித்து எங்களோட உதவிகளை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொண்டு எங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்தால் அந்த உதவி நாங்கள் எங்களோட தமிழர் அகதியர்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.
நன்றி. வணக்கம்.
நன்றி. வணக்கம்.